ஸ்ரீ காஞ்சி பீட மத்திய உத்யத் தேஜ புஞ்சமயி பரா தேவி சர்வ ஜெகன்மாதா தத்யான்ன சர்வமங்களம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டியக்ய பீட்டாதிஷ்டிதம் அத்புதம் பாவயே அகம் மகாமோகத்வாந்த சங்காதகம் மகா ஆச்சாரிய சரணத்வந்த ஸ்மிருதி வாசகரூபிணம் மாம் கிருத்வா குருதே வியாக்யாம் நாஹமத்ர பிரபுர்யதா ந ஜானாமி பத்யம் ந ஜானாமி கத்யம் ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம் சிதேகா ஷடாஸ்யா ஹிருதி தியோததே மே முகான் நிஸ்ஸரந்தே கிரஸ்சாபி சித்திரம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். டாக்டர் ஆஷா இந்த தீம் ஆஃப் த சாங்ஸ் இதெல்லாம் பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. ஆனால் இன்றைக்கி போட்டிருக்கிறதுல வந்து மாயாவை பற்றி டிஸ்கஷன்னு போட்டிருந்தது. பகவத்பாதாள் வந்து ஆத்ம ஜானத்தினால தான் மோட்சம், ஞானந்தான் மோட்சத்துக்கு சாதனம்னு சொன்ன ஒரு பிரபு. அவர் ஷண்மதங்கள் ஒரு ஈஸ்வரனை பல பிரபேதங்களோடு கூடின ஒரு ஈஸ்வரனை உபாசிக்கிறதுக்கு சொல்ல வேண்டிய காரணம் என்னங்கிறது தான். அதாவது ஆதித்யம், அம்பிகாம், விஷ்ணு, கணநாதம், மகேஸ்வரம், ஸ்காந்தர் ஆறும் நம்ம ஷண் மதத்தில் சேர்ந்தது. ஈஸ்வரன்கிட்ட பக்தி பண்ணணும்னு சொல்லி முடிச்சிருக்கார். அவர் சொன்னவர் யாருன்னு கேட்டால் ஞானத்தினால தான் மோட்சம் கிடைக்கும்னு சொன்ன மகாபிரபு. ஏன் சொன்னார்னு கேள்வை. அந்த கேள்வை சொல்கிற பொழுது அத்வைத வேதாந்தத்தை பற்றி ரெண்டு வரியில் சொல்கிறேன். சுத்த சைதன்யம், ஈஸ்வரன், ஜீவன், ஜெகத்து மூணும் மீதி மதங்களில் பிரிஞ்சது, ஒன்றுக்கொன்று பிரிஞ்சது. ஆனால் அத்வைத வேதாந்தத்தில் இந்த மூணுமே சுத்த சைதன்யத்துடைய தோற்றம்னு சொன்னான். சுத்த சைதன்யத்தினுடைய தோற்றம்னு சொல்கிற பொழுது எதனால் தோணித்துன்னு கேட்குற பொழுது மாயையினால் தோணித்துன்னு சொல்கிறார். அந்த மாயாங்கிறது என்ன அப்படின்னு கேட்குற பொழுது மாயாங்கிறது என்னன்னு விசாரிக்கிறத விட மாயை எப்படி போக்கலாம்னு விசாரிக்கிறது தேவையில்லைன்னு பகவத்பாதாவுடைய மதம். மாயாங்கிறது இருக்குது, அந்த மாயாங்கிற ஒரு சக்தி இல்லாத வரையில் இந்த சுத்த சைதன்யம் என்பது ஜகத்தை சிருஷ்டிக்க முடியாது, ஜீவபாவம் ஏற்படாது, இந்த பிரபஞ்சம் என்பது இருக்காது. அதனால தான் சௌந்தர்ய லகரியில் முதல் ஸ்லோகத்தில் பகவத்பாதாள் சிவ சக்தியாயுக்தோ எதிபவதி சக்த பிரபவிதம் நஜே தேவம் தேவம் ந கலுகுசல ஸ்பந்திதும் அபி. அந்த சுத்த சைதன்யமானது சலிக்கணுமாயிருந்தால், ஜகத்தை சிருஷ்டி பண்ணணுமாயிருந்தால் ஒரு சக்தி வேணும். அந்த சக்தி எதுன்னு கேட்டால் அதான் மாயா. அதனால தான் பாஷ்யங்களில் சொல்கிற பொழுது அர்த்தவதி ஹி சா நஹி தயாவினா பரமேஸ்வரஸ்ய சிரஷ்டத்துவம் அர்ஹதி. இப்போ ஈஸ்வரன் ஒருத்தர் அவர் ஜெகத்தை சிருஷ்டி பண்ணுறாருங்கிறதே சொல்ல முடியாது அந்த மாயாங்கிற சக்தி இல்லாததுனால, இல்லாத வரையில். அப்போது இந்த மாயாங்கிற சக்தி என்ன, இதுதானே ஜீவனையும் தோற்றுவிக்கிறது பிரபஞ்சத்தையும் தோற்றுவிக்கிறது அப்படின்னு இருக்கிற பொழுது முக்துசுவாமி தீட்சிதர் என்ன பண்ணுறார், பகவத்பாதால் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டால் அந்த மாயாசக்தியினுடைய ஒரு பிரபாவத்தினால தான் சுத்த சைதன்யம் ஈஸ்வரனாக தோன்றுது. அந்த ஈஸ்வரன் தன்னுடைய சாதகர்கள், தன்னுடைய உபாசகர்கள், தன்னுடைய பக்தர்கள் நல்ல கதியை அடையணுங்கிற காரணத்துக்காக இச்சாவசமாக தன்னுடைய ரூபங்களை எடுத்துக்கிறார். சிவன், விஷ்ணு, மகாவிஷ்ணு, பரமேஸ்வரன், பிரம்மா, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, அதை தவிர பல அவதாரங்கள், மத்ஸ்யா கூர்ம அவதாரங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. அதனால தான் பகவத்பாதாள் சொல்கிற பொழுது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் சரஸ்வதினு சொல்கிறா அம்மா ஒன்றை பார்வதினு சொல்கிறா, லக்ஷ்மின்னு சொல்கிறா. ஆனால் வாஸ்துமா நீ யாருன்னு கேட்டால் பரபிரம்ம மகேஷி, பரபிரம்மத்தோடு கூடியிருக்கக்கூடிய சக்தி ஸ்வரூபிணினி, நிராமாகுர் தேவியும் துருகிணகிருஹிணியும் ஆகம விதா. சில பேர் வாகீஸ்வரியாயும் பிரம்மாவுடைய பத்னின்னு ஒன்று சொல்கிறா, ஹரே பத்னியும் பத்மாம். சில பேர் தாமரையில் உட்காண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுடைய பத்னி லக்ஷ்மின்னு சொல்கிறா, ஹர சகஜரியும் அத்ரிதனையாம். பரமேஸ்வரனுடைய மலை இது ஹிமவானுடைய புத்திரியாக பரமேஸ்வரனுடைய மடியில் உட்காண்டிருக்கக்கூடிய பார்வதினு சொல்கிறா. வாஸ்துவமாக யாருன்னா துரியா காபித்தம் துரதிகம நிச்சயம மகிமா. நீ இந்த மூணையும் தாண்டின ஸ்வரூபம். நீ யார், துரியா காபித்தம் துரதிகம நிச்சயம மகிமா, பரம் துரதிகம நிச்சயம மகிமா, மகாமாயா நீ தான் மாயாஸ்வரூபிணி. மகாமாயா விஸ்வம் பிரமேசி பரபிரம்ம மகிஷி, சக்ஷாத் பரபிரம்மத்தோடு கூடியிருக்கக்கூடிய சக்தி ஸ்வரூபிணி நீ. அதனால் அம்பாளை எப்படி வர்ணிக்கிறார்னு கேட்டால் சைதன்யத்தினுடைய பிரதிபலனம் ஏற்பட்ட மாயா ஸ்வரூபிணி அம்பாள்னு வர்ணிக்கிறார். சுத்த ஸ்வரூபம் என்னன்னு கேட்டால் லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்கிறபோது சித்திஹி தத்பத லட்சியார்த்தா, அம்பாள் யாருன்னா சாட்சாத் சைதன்ய ஸ்வரூபம், சிதேக ரசரூபிணி, சித் ரசந்தான் இருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு அந்த மாயா ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறார். ஆனால் இந்த மாயையை தாண்டனமாக இருந்தால், இந்த மாயையினால் தோற்றுவிக்கப்பட்ட ஈஸ்வரனை உபாசித்து பக்தி பண்ணாத வரையில் தாண்ட முடியாது. அதான் பகவத்பாதாவுடைய மதம். எப்படி கேட்டார்னார், பக்தியா சஞ்சாதையா பக்தியா பிப்ரதி உத்பூலகதாம் தனும், ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் சக்கியம் ஆத்மநிவேதனம் பலவிதமான சாதன பக்திகள் பண்ணி, அதனால் என்ன ஆறுதுன்னு கேட்டால் மனசு உருகிறது. உருகின மனசில் அப்படியே உருகி ஓடுற அரக்கில் ஒரு வர்ணத்தை சேர்த்துட்டா அது எப்படி அந்த வர்ணத்தை விடாதோ, அந்த மாதிரி உருகின மனசில் பகவானுடைய பிரதிபிம்பம் விழுந்தால் அந்த பக்தி அது போகாது. அதுக்கு பேர் தான் பக்தி. துருதஸ்ய பகவத் தர்மாத் தாராவாகிகதாங்கதா சர்வேஷே மனசோ விருத்திகி பக்திரித்தி அபிதீயதே. ஆகையினால் பக்தி இல்லாத வரையில் ஆத்மஞானம் என்பது வராது. ஆத்மஞானம் வராத வரையில் மோட்சங்கிறது கிடைக்காது. அதனால்தான் தீட்சிதர் அப்பே தீட்சிதர் சொல்லியிருக்கார், எத்யப்பி அத்வைதேவ ஸ்ருதி சிகரகிராம் ஆகமானாம் பிரதிஷ்டா. சகல உபனிஷத்து என்ன சொல்கிறதுன்னா அத்வைதம்தான் தத்துவம்னு சொல்கிறது, சுத்த சைதன்யம் தான் தத்துவம்னு சொல்கிறது, ஜீவன் தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் பரமாத்ம ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறது, ஞானத்தினால தான் அடைய முடியும்னு சொல்கிறது. இருந்தாலும் ததாப்பியனுகிரகாதேவ தருணேந்து சிகாமணே அத்வைத வாசனா பூம்சாம் ஆவிர்பவதி நான்யதா. பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால அந்த ஆத்மஜானம் வரணும். இதை பகவத்பாதால் சூத்திர பாஷ்யத்தில் ஒரு ஒரு இடத்துலையும் சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டு ஒரு இடத்துல சொல்கிற போது சொன்னார், சுத்த சைதன்யந்தான் அந்த மாயை, எந்த விதமான குணமும் கிடையாது அதுக்கு உருவமும் கிடையாது. ஆனால் மாயையோட சம்பந்தப்படுற பொழுது குணங்கள் வருது ஆனால் உருவம் வராது. சகுணமாயும் நிராகாரமாயும் இருக்குது ஒரு ஸ்டேஜில். அதுக்கடுத்தது என்ன பண்ணுறதுன்னா, சியாத் ஈஸ்வரஸ்யாபி இச்சாவசான் மாயாமயம் ரூபம் சாதக அனுகிரகார்த்தம். சகுணமாயும் நிராகாரமாயும் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் சாதகர்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கிற காரணத்துக்காக ஸ்வரூபத்தை ரூபத்தை எடுத்துக்கிறார். சிவன் விஷ்ணு மகாவிஷ்ணு சூரியன் சகல விதமான தெய்வங்களாயும் அனுகிரகம் பண்ணுறார். இந்த உபாசனையின் மூலமாகத்தான் முதல்ல கர்மா பண்ணுறேள் சித்தசுத்தி வருது. சித்தசுத்தி வந்து ஒரு குரு அடையிற சிரவண மனநம் பண்ணுறேள். ஓரொரு படியிலையும் பகவத் பக்தி பண்ணணும். ஏன்னா பூர்வபூமோ கிருதா பக்தி உத்தராம் பூமிமானயேத். முதல் படியில் பக்தி பண்ணால் தான் அடுத்த பூமி போய் சேரலாம். அந்நதா விக்னபாகுல்யாத் பலசித்தி சுதுர்லபா. இல்லைன்னா விக்னம் ஜாஸ்தி பலனுங்கிறது வராது. அதனால் இந்த ஆஷா சொன்ன ஒரு ஸ்லோகம், சத்கிருத தேசிக சரணாக சபீஜ நிர்பீஜ யோகநிஸ்ரேண்யா அபவர்க்க சௌதவலபீம் ஆரோகந்தி அம்ப கேபி தவ கிருபையா. நல்ல குருவை உபாசிக்கிறான், சவிகல்பக நிர்விகல்பக சமாதி வரையில் வந்தாச்சு, மேலே மோட்சங்கிற ஒரு உபரிகையில் மாளிகையில் உலாவறான். எப்படின்னு கேட்டால் அம்மா ஒன்னுடைய அனுகிரகத்தினால. அதனால தான் கீதையில் கேட்டார், சுத்த பிரம்மத்தை தியானம் பண்ணுறவாளுக்கும் ஈஸ்வர பக்தி பண்ணுறவாளுக்கும் ரெண்டு பேருக்குள்ளே யார் யோகவித்தமன்னு கேட்குறார் அர்ஜுனன். எனக்கு இந்த பக்தி பண்ணுறவன் பெரியவன்னு தோன்றுதுன்னுட்டார் கிருஷ்ண பகவான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டார், இது பண்ணாத வரையில் அது முடியாது. தேகத்தில் நான் என்னதுங்கிற அபிமானம் இல்லாத இருக்கிறவனுக்கு நான் சுத்த பிரம்மஸ்வரூபம் சாட்சாத்காரம் பண்ணுறதோ தியானம் பண்ணுறதோ முடியாது. அதனால் முதல் படி பக்தி பண்ண வேண்டிதான். அப்படி பக்தியே பண்ணிட்டு இருந்து கண்ணில் தாரதாரையாக ஜலம் வழிஞ்சுண்டு ஆனந்த பாஷ்பத்தோடு கூட இருக்காளே அதுவே போரும்னு நினைக்கிறாளேன்னா, அது இல்லை நான் விடுறதா இல்லை. அதுக்கப்புறம் தேஷாமேவ அனுகம் பார்த்தம் அகம் அஜானஜம் தமஹா நாசயாம் யாத்மபாவஸ்தகா ஜான தீபேன பாஸ்வதா. அவள்கிட்ட ஒரு அனுகிரக புத்தியோடு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் ஆத்ம ஜானத்தை நான் அனுகிரகம் பண்ணிவிடுறேன். தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத். இந்த சம்சாரத்துலேருந்து ஆத்ம ஜானத்தை கொடுத்து அவளை நான் கரையேற்றிடுவேன், பக்தி பண்ணட்டும், பக்தியிலேருந்து ஆத்ம ஜானம் வரட்டும்னு. அதை வச்சு தான் பகவத்பாதாள் சுத்த சைதன்யத்தினுடைய ஞானத்தினால தான் மோட்சம்னு சொன்ன பிரபு இத்தனை ஸ்லோகங்கள் இன்னன்னு இல்லை. கங்காஷ்டகம் நர்மதாஷ்டகம் நதி இத்தனையும் எழுதினது காரணம் என்னன்னு கேட்டால், பக்திங்கிறது அவசியம். பக்தி இல்லாத வரையில் ஞானம்ங்கிறது வராது, ஞானம் இல்லாத வரையில் மோட்சம் வராது. அதனால தான் எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ தஸ்யதே கதிதா ஹியர்த்தா பிரகாசந்தே மகாத்மனான் உபனிஷத்து. ஈஸ்வரன்ட்ட பக்தி இருக்கணும், குருட்ட பக்தி இருக்கணும். குரு ஈஸ்வரன் ரெண்டு பேருக்குள்ளே யார்கிட்ட பக்தி இருக்கணும்னு கேட்டார் வாமகேஸ்வர தந்திரம்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். தூமாவதி பைரவி தாரா சின்ன சிரோதரா பகவதி ஷியாமா ரமாசுந்தரி எத்தனை தசமகாவித்தியகள்னு உபாசனை பண்ண, தாத்தும் ந பிரபவந்தி வாஞ்சித பலம் எஸ்ய பிரசாதம் வினா தம் வந்தே சிவரூபணம் நிகவரும் சர்வார்த்த சித்திப்பிரதம். குருவனுடைய அனுகிரகம் இல்லாமல் ஆத்மஞானத்தை அடைய முடியாது, எத்தனை வேதாந்த மகாவாக்கியங்கள் என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு போட்டிருக்கார். அந்த பாபசந்திரத்தில் சொல்லியிருக்கார், தாத்தும் ந பிரபவந்தி வாஞ்சித பலம் எஸ்ய பிரசாதம் வினா தம் வந்தே சிவரூபிணம் நிஜகுரும் சர்வார்த்த சித்திப்பிரதம். அப்பேற்பட்ட ஈஸ்வரனை உபாசித்து அதனால் சித்தசுத்தி வந்து அதனால் ஆத்மஞானம் வந்து ஜீவன் முக்தர்களாக இருக்கிறவா எப்படி அவள் என்ன பண்ணுவான்னு கேட்டால், அந்த வாசனா பலத்தினால அந்த ஒரு லோகத்தில் சஞ்சாரம் பண்ணுற சமயத்தில் ஈஸ்வரனை உபாசிப்பான்னு போட்டார். யார்? பகவத்பாதால் எங்கே? சிவானந்த லஹரியில் போட்டார். இது ஜீவன் முக்தானந்த லஹரியில் என்ன பண்ணுவார்னார், சுத்த பிரம்மத்தை சாட்சா்காரம் பண்ணுவான் ஜீவன் முக்தன் சமாதி அவஸ்தையில். நம்ம பெரியவாளை நினச்சிங்கோ, சுத்த பிரம்ம சாட்சா்காரம், கண்ணை திறந்துட்டு பிரபஞ்சத்துக்கு வரபொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், சிவாயாக சம்போர்வா கொச்சிதபிச்ச விஷ்ணோரபிசதா, அம்பாள் அல்லது பரமேஸ்வரன் அல்லது மகாவிஷ்ணு கணாத்தியக்ஷாபி பிரகடித வரஸ்யாபிஜ சதா, நல்ல வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளையார் விக்னேஸ்வரர் உபாசிப்பா. எப்படி உபாசிப்பார்னா, பட்டன்வை நாமாலயம் நயன ரஜித ஆனந்த சலிலா, அவருடைய நாமாவளியெல்லாம் படிப்பார், கண்ணில் ஜலம் தெளும்பும். ஆனால் அவளுக்கு என்னன்னு கேட்டால், முனிர்ன வியாமோகம் பஜது குரு தீக்ஷா க்ஷதமா, ஒரு பலன்களைன்னு எதிர்பார்க்க மாட்டா, அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதோட சரி. கொச்சி சைவேகி சார்த்தம், சிவனோட கூட இருப்பா, சிவ உபாசகர்களோட கூட இருப்பா. கொச்சிதபிஜ சாக்தைஹி சகவசன், அம்பாளை உபாசிக்கிறவளோட கூட இருப்பா. கதா விஷ்ணோர் பக்தைஹி கொச்சிதபிஜ சௌரைஹி சகவசன், சூரிய உபாசனை பண்ணுறவா அல்லது மகாவிஷ்ணு உபாசிக்கிறவா. கதா கணாத்தியக்ஷைஹி மகா பிள்ளையார விக்னேஸ்வரர் உபாசிக்கிறவாளோட கூட இருப்பா. கத சகலபேதா அத்வைதையா, அவள் அத்வைத ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கா, பேத புத்தி கிடையாது, இருந்தாலும் அந்த ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் தான் உபாசிப்பா. முனிர்ன வியாமோகம் பஜதி குரு தீக்ஷா க்ஷதமா, இந்த மாதிரி சகல ஜீவராசிகளும் தன்னுடைய நல்ல தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அடையணும், அதுக்கு பகவத்பக்தி வேணும். அதுக்காக என்ன பண்ணார்னு கேட்டால், ஷண்மதத்தை ஸ்தாபித்தார் வைதிக மார்க்கத்தில். அந்த மகான்கள் அந்த லைனில் வந்த பெரிய ஒரு வாக்கேயக்காரர்கள், முத்துசாமி தீட்சிதர் மாதிரி இருக்கிறவா, எல்லாரும் ஈஸ்வரனை உபாசிக்கணுங்கிறதுக்காக கிருதிகள் பண்ணினா. ஸ்ரவணம்ங்கிறது பெரிய முக்கியம், கீர்த்தனங்கிறது முக்கியம், இதெல்லாம் சாதன பக்தி. இதிலேருந்து நம்ம மனசு ஈஸ்வரனுடைய பாதாரவிந்தங்களை அடையிறது, அதுலேருந்து சித்தசுத்தி, அதுலேருந்து ஆத்மஜானம். இதை அனுசரித்து தான் மாயை போகணும்னு கேட்குறது சரி, மாயையில் இருந்தால் தான் இந்த ஈஸ்வரனுடைய சொரூபங்கள்லாம் கிடைக்கும். ஆயினால் முத்துசுவாமி தீட்சிதர் ஒரு இடத்துல மாயே என்னை விட்டு போயிடும்பர், அதே சமயத்தில் மாயா உன்னை தியானம் பண்ணுறேன்பர் எதுக்காகன்னு கேட்டால், மாயா தான் அம்பாளுடைய சொரூபமாக இருக்கிறதுனால. இத்தனையும் ஆஷாவும் சொன்னால், நானும் கூட சொன்னேன், மேற்கொண்டு இப்போ ஆரம்பிப்போம். முதல் முதல் இது கணாத்தியக்ஷம், முதல் இது என்னென்னா விக்னேஸ்வரருடையது. கணராஜேன ரக்ஷிதோகம், கணபதி கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணராஜர், அவர்களால் நான் காப்பாற்றப்படுகின்றேன். குணிஜன நுத பல்லவ பதேன, அவருடைய பாதங்கள் இளம் தளிர் போல் இருக்கிறது. அந்த பாதங்கள் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், குணிஜன நுத, நுதன நமஸ்கரிக்கப்பட்டது யாராலேன்னு கேட்டால், நல்ல சத்குணங்கள் நிரம்பின மகான்களால் நமஸ்கரிக்கப்பட்ட தளிர் போன்ற பாதங்களை உடைய ஸ்ரீ மகாகணபதியினால் நான் ரட்சிக்கப்படுகின்றேன். கணராஜேன ரக்ஷிதோகம் குணிஜன நுத பல்லவ பதேன கணராஜேன ரக்ஷிதா அகம். ரெண்டாவது அனிமாத்யஷ்ட சித்தி பிரதேன மாணிக்க மகுடாதி தரேன கணராஜேன ரக்ஷிதோகம். அனிமாதி அஷ்ட சித்தி பிரதேன, அனிமாதி அஷ்ட சித்திகளை கொடுக்கக்கூடியவர். அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிராகாமியம் ஈசித்வம் வசித்வம் அப்படின்னு எட்டு சித்திகள் சொல்கிறார். யோகசாஸ்திரத்தில் என்ன சொல்கிறான்னா, யோகங்களை அதாவது யம நியமத்தை பண்ணிட்டு ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா பண்ணுற பொழுது ஒரு ஸ்டேஜில் இந்த சித்திகள்லாம் மனுஷனுக்கு தானாக ஆவிர்வாவமாகும் அப்படின்னு சொல்கிறார். விக்னேஸ்வரர் உபாசித்தா இந்த சித்திகள் எப்படி கிடைக்கும்னு கேட்டால், போகிற தடவையே சொல்லியிருக்கேனோ என்னமோ இன்னொரு தடவை சொல்கிறேன், விக்னேஸ்வரருடைய தத்துவம் எப்படின்னு கேட்டால், விக்னேஸ்வரருடைய பாதத்தில் வில்வ மரத்தடியில் மகாலட்சுமியும் விஷ்ணுவும் இருக்கா. காலில் வலதுகைப்புறம் வில் ஆலமரத்தடியில் பரமேஸ்வரன் பார்வதி, பின்னாடி ரதி மன்மதன், இடதுகைப்புறத்தில் ஆதிவராகர் பூமாதேவி. இந்த பக்கம் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ஆதிவராகர் பூமாதேவி, சங்கநிதி பத்மநிதி. மரகத கலவையில் அப்படியே தங்கத்தையும் மரணத்தையும் ரத்னத்தையும் கொட்டுறா. இப்படி தான் பிள்ளையாருடைய விக்னேஸ்வருடைய ஸ்வரூபம். உபாசித்தா கிடைக்காது என்ன இப்போ சொல்லுங்கோ. கீழே மகாவிஷ்ணு பார்வதி, இது மகாவிஷ்ணு லக்ஷ்மி. இங்கே ஞானப்பிரதமான மூர்த்தி பரமேஸ்வரன் பார்வதி, சர்வலோக வசியமாக இருக்கக்கூடிய பார்வதி, இது ரதி மன்மதன். இந்த பக்கம் என்னென்னா சகல பூமி இது பூமியை அனுகிரகம் பண்ணக்கூடிய பூமாதேவி ஆதிவராகர். இங்கே ரத்ன கலவையில் மகரத்ன கலவையில் இருக்கக்கூடிய வசுதாரா சமேத சங்கநிதி, வசுமதி சமேத பத்மநிதி. இப்படி இருக்கக்கூடிய விக்னேஸ்வரர். இதை உபாசித்ததுனால என்ன கிடைக்கும்னு கேட்டார், அனிமாதி அஷ்ட சித்தி பிரதேன. உபாசித்தால் அனிமாதி அஷ்ட சித்திகள், இங்கிலீஷில் தான் எனக்கு சொல்ல வருது, சூப்ரா நார்மல் பவர்ஸ், அப்பேற்பட்ட பவர்ஸ் கொடுக்கக்கூடியது எதுன்னா விக்னேஸ்வரருடைய உபாசனை. கொடுக்கக்கூடிய கணராஜேன ரட்சிதா அகம், மாணிக்க மகுடாதி மகுடாதி தரேன. தலையில் தரித்தினுடைய மணி மகுடம் என்னென்னா மாணிக்கமயமான மணிகள், ரத்னமயமான கிரீடத்தை தரித்து கொண்டிருக்கின்ற கணராஜேன ரட்சிதா அகம். அடுத்தது மந்திரினி பூஜித சுமுகேன கஜராஜேன கணராஜேன ரட்சிதா அகம். மந்திரினிங்கிறது யாருன்னா சச்சிவேஷானி, அம்பாளுடைய பிரதான மந்திரி. அவளால் உபாசிக்கப்படுகின்ற நல்ல பிரசன்னமான முகத்தோட கூடிய அனுகிரகம் பண்ணக்கூடிய முகத்தோட கூடியிருக்கக்கூடிய கணராஜேன ரட்சிதா அகம். அடுத்தது மந்திரிணி பூஜித சுமுகேன கணராஜேன ரட்சிதா அகம், மணி மானித குருகுக வந்திதேனா. கொண்டாடப்படுகின்ற குருகுகன்னா சுப்பிரமணிய சுவாமி, அவரால் வந்திதேனா உபாசிக்கப்பட்ட கணராஜேன ரட்சிதா அகம். தினகர கோட்டி பிரகாசேன கணராஜேன ரட்சிதா அகம். தினகரன் சூரியன், கோட்டி சூரியனுடைய பிரகாசம் இருந்தால் எப்படியோ அப்பேற்பட்ட பிரகாசத்தோடு கூட, ஏன்னா சுத்த சைத்தன்ய சுரூபமாக இருக்கிறதுனால அப்பேற்பட்ட பிரகாசத்தோடு கூடி இருக்கக்கூடிய கணராஜேன ரட்சிதா அகம். வினத ஆசிரித மந்தாரேன, அவரை பக்தியுடன் வணங்குகிறவர்களுக்கு கல்பக விருட்சம் போல் இருக்கக்கூடிய கணராஜேன ரட்சிதா அகம். மனு பூஜித பாஷாங்குசேன, மனு எத்தனையோ மனுவில் மனு உபாசிக்கின்றார் அவர்கள், பிரம்மாவுடைய மானசபுத்திரர்கள் அந்த வழியில் வந்தவா, சுவயம்புக மனு வைவசத்த மனு இத்தனை பேர், இவ்வளவு பேரும் உபாசிக்கிறார். பாஷம் அங்குஷம் இவைகளை கையில் தரித்து கொண்டிருக்கின்றார் இப்பேற்பட்ட கணராஜேன ரட்சிதா அகம். காணனஸ்தித பிரம்மச்சாரியேன பிரம்மச்சரியேன, நல்ல பிரம்மச்சாரி ஆனால் வல்லபா கணபதியோடையும் கூட இருக்கார், அந்த மாதிரியான அவஸ்தையும் உண்டு. காணனஸ்திதன்னா என்ன அர்த்தம்னா, கானா பிரம்மா, அவருடைய ஆனந்தம்னா முகம், அதில் இருக்கக்கூடிய வாக்தேவதா ஸ்வரூபிணி, சகல வாக்சக்தியும் கொடுக்கக்கூடியவர் மகாகணபதி, அப்பேற்பட்ட கணராஜேன ரட்சிதா அகம். அதனால் கணராஜேன ரட்சிதா அகம் காணனஸ்தித பிரம்மச்சரியேனா.